வணக்கம் நேயர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நமது பண்பலையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை திருமந்திரத்தில் அருவியில் என்ற சிறப்பு நிகழ்ச்சியாக நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியாக கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று மதுரை சரஸ்வதி நாராயணன் கல்லூரியின் வேதியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் இரா தனலட்சுமி அவர்கள் பகுதி 16 தாங்க தற்போது நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. வாங்க நேயர்களே, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
வணக்கம். இன்றைய நிகழ்விலே நாம் திருமந்திரத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களை இதற்கு முன் பகிர்ந்து கொண்டே வந்தோம். தற்பொழுது ஒரு பாடல், அந்த பாடலிலே அந்த அபிஷேகம் செய்யும் பொழுது அது அறிவியலோடு எவ்வாறு தொடர்புடையது என்பதையும் பார்க்கப் போகின்றோம். அஞ்சலி செய்வார் அமரரும் அவனை, இறைவனை தொழுகிறோம் அல்லவா, எப்படி வேண்டாலும் தொழுகலாம். கை கூப்பி தொழலாம், மண்டியிட்டு தொழலாம், வஜ்ராசனத்தில் சில பேர் தொழுவார்கள். இப்படி எப்படி வேண்டாமானாலும் இறைவனை நம் மனதுக்குள்ளே எடுத்து சென்று நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை இறைவனுக்கு பரிமாறுகின்றோம். இறைவன் அதற்கு தகுந்தாறு போல நமக்கு நன்மையையும் தீமையையும் மாறி மாறி செய்து கொண்டே இருக்கின்றார். இறைவன் நன்மையவே செய்தாரானால் நான் தான் இறைவன் என்று சிலர் கொண்டாடி கொள்வார்கள். இந்த காரணத்திற்காகவே நம்மளுடைய இறைவனானவர் நமக்கெல்லாம் குரு அல்லவா, அதற்காகவே ஒரு மனிதன் இப்படி இருக்க வேண்டும், இப்படி வாழ வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்களையும் வைத்துள்ளார். இந்த பாடலிலே இது ஒரு மிகவும் அற்புதமான பாடல், தமிழுக்கு அழகான விளக்கம் தந்த பாடலும் கூட. மஞ்சன மாலை நிலாவிய வானவர் நெஞ்சின் உள் இறைவன் நிலை பெற காரணம், அஞ்சமுதாம் உபசாரம் 8:8 அஞ்சலியோடும் கலர்ந்து அர்ச்சித்தார்களே. இறைவனுக்கு, இறைவனை, இறைவன் இருக்கக்கூடிய கோவிலுக்கோ இல்லை வேறு எங்கோ நாம் சென்றோமானால் கண்டிப்பாக புஷ்பங்களை வாங்கி செல்வது வழக்கம். ஒவ்வொரு புஷ்பத்திற்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணம் உள்ளது என்பதையும் திருமூலர் நிறைய பாடல்களிலே கூறியிருக்கின்றார். அப்படி திருமஞ்சன நீர், அதாவது இறைவனுக்கு முதலிலே நிறைய அபிஷேகங்கள் செய்வார்கள். தயிர், பால், தேன், திருமஞ்சனம், எலுமிச்சை, இதை போன்று இது எல்லாமே உடலோடும் தொடர்புடையது. அது எப்படி? ஆம், திருமஞ்சன பொடி என்று கடையிலே கிடைக்கும். அதிலே நாம் இறைவனுக்கு பூஜித்தோமானால் அது ஒரு மூலிகை பொடி, நிறைய மூலிகைகள் சேர்த்த பொடி. அதை பற்றி விரிவாகவும் பார்ப்போம். உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது. புஷ்பங்களை மாலையாக தொடுத்து வழிபடும் நாம் இறைவனுக்கு வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு இறைவனை வழிபடும் போது பஞ்சாமிர்தம் என்று கூறுவார்கள். அது என்ன பஞ்சாமிர்தம்? 5 பொருட்களால் ஆன ஒரு பொருள். அந்த 5 பொருட்கள் கொண்ட பொருள் 5 பூதத்திற்கு சமமானது. அதையும் இறைவன் மேலே நாம் செலுத்தி அதை வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கின்றோம். நெய் ஒரு உடலிலே உராய்வை தடுக்கக்கூடியது. இது ஒரு உணவிலே இருக்கக்கூடிய 3 வகை உணவான சாத்மீக உணவு தன்மையை சேர்ந்தது நெய். இப்படியெல்லாம் செய்து 16 வகை உபசாரங்களை செய்து அதை அபிஷேகங்கள் என்று கூறுவார்கள். 3, 6, 7, 9, 11, 16, 22 என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இவை மட்டும் அல்லாது தலைமேல் 2 கைகளை கூப்பி வணங்கி இறைவனை வழிபடுகின்றோம். எதற்காக தலையின் மேல் இதை கை வைத்து கூப்பிடுகின்றோம்? என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அதையும் தாண்டி பிரதானமானவர் கடவுள் இறைவன். பாரதியார் அழகாக கூறியிருப்பார், தத்தருகிட தத்தருகிட தத்தோம் ஒரு பாடல் இல்லை, அக்னி குஞ்சொன்று வைத்தோம் என்று வரக்கூடிய ஆரம்ப வரி தத்தருகிட தத்தருகிட தத்தோம் என்று கூறியிருப்பார். அந்த தத்தருகிட தத்தருகிட தத்தோம், தத்தரிடோம் என்றால், தத்துவம் என்றால் நடனம், உச்சந்தலை இருக்கின்றது அல்லவா, சகஸ்கரம் என்று கூறுகின்றோம் அல்லவா. அதிலே நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் அது மட்டுமல்லாது எல்லாமே இறைவனுக்கு தெரியும் இவன் என்ன பாவம் செய்கின்றார். அந்த வாசலானது திறந்து விடப்படும். அதற்காகத்தான் நாம் தலை உச்சியிலே கையில் வைத்து அஷ்டாங்க நமஸ்காரம் அல்லது பஞ்சாங்க நமஸ்காரத்தை செய்கின்றோம். எட்டு அங்கங்கள் தரையிலே விழுவது, ஐந்து அங்கங்கள் தரையிலே விழுவது, இப்படியெல்லாம் செய்கின்றோம். இதென்ன எட்டு பதினாறு உணவு வகைகளை படைப்பார்கள். இது ஒரு சோடச உபசாரம் ஆகும். அது என்ன சோடச உபசாரம், அது என்ன, எதற்காக பஞ்சாமிரதத்தை சேர்க்கிறார்கள்? பஞ்சாமிரதம் என்பது பால், தயிர், தேன், நெய் மற்றும் சர்க்கரை இல்லை என்றால் வெல்லம் ஆகியவற்றால் ஆன ஒரு புனிதமான சத்தான உணவாகும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது, உடனடியாக ஆற்றலை தரக்கூடிய ஒரு பொருள், செரிமானத்தை மேம்படுத்தும் வாழைப்பழம் இருக்கும் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இது சப்த தாதுக்களை உடல் திசுக்களிலே ஊட்டி உடலை வலுப்படுத்துகிறது. அது என்ன சப்த தாது? ஆயுர்வேதத்தினுடைய படி சப்த தாதுக்கள் என்பது மனித உடலை உருவாக்கி நிலைநிறுத்தி ஆதரவளிக்கும் ஏழு அடிப்படை உடல் திசுக்கள் ஆகும். இவையே உடலுடைய கட்டமைப்புக்கும் செயல்பாட்டிற்கும் ஒரு பிரதானமாக விளங்குகிறது. இந்த ஏழு தாதுக்கள் ரச, இரத்த, மாம்ச, மேத, அஸ்தி, மஜ்ஜா மற்றும் சுக்கர என்று கூறுவார்கள். என்றால் பிளாஸ்மா முதலிலே ரசத்தாது என்பது உணவில் சாரத்தில் இருந்து உருவாகும் முதல் தாது. உடலை நீர் சத்துடன் வைத்து ஊட்டம் அளிக்கிறது. அடுத்தபடியாக ரத்தம், பிளட், ரத்தம் இது உடலுக்கு ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. அடுத்தபடியாக மாமச தாது, தசைகள், இது உடலின் அமைப்பை மூடி பாதுகாக்கிறது மற்றும் அஸ்து தாதிற்கு ஆதாரமாகவும் விளங்குகிறது. அடுத்தபடியாக மேதம் என்று கூறினால் கொழுப்பு என்ற அர்த்தம். அஸ்தி, அஸ்தியை கரைப்பார்கள் என்று கூறுவார்கள். எலும்பு மற்றும் குருத்தெலும்புகள் உடலுக்கு வடிவத்தையும் கட்டமைப்பையும் வழங்குகிறது. அடுத்தபடியாக மஜ்ஜா தாது, அடுத்தபடியாக சுக்கிரத்தாது. இது அனைத்திற்கும் உருவாவதற்கு பஞ்சாமிரதம் ஒரு முக்கிய, அனைத்தும் எப்போதுமே நம் உணவு உண்டால் உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடிய தாதுக்கள் இவை. பஞ்சாமிரதத்தை நாம் சாப்பிடும் போது சற்று கூடுதலாகவே உருவாகும் என்று திருமூலர் கூறியிருக்கின்றார். அதனால் இந்த பஞ்சாமிரதத்தை நாம், இது எக்காலம் தொட்டு வழக்கமாக வருகிறது என்றால் சற்று பல காலங்கள் மட்டுமல்ல, இதற்கு முன்பே இதை இறைவனுக்கு படைப்பதற்கு முன்பே இந்தியாவினுடைய அரசர்கள் இந்த பண்டைய கால பூஜை முறைகளை, உபசாரங்களை பின்பற்றி வந்திருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து இது இறைவனுக்கு செய்யப்பட்டதாகும். அது என்ன சோடச உபசாரம் என்றால், சில சுத்திகளை செய்ய வேண்டும். சுத்தி என்று கூறுவோம் அல்லவா, சில பணி, அதாவது இப்படியெல்லாம் தொடர்ந்து ஒரு இறைவனை நாம் வழிபடும் பொழுது அந்த இடமானது கூடுதலாக ஒரு தெய்வ கடாட்சம் பெறும். என்னவென்றால் ஆத்ம சுத்தி, பூஜை செய்பவரின் உடலை சுத்தப்படுத்தும் பணி. பூஜை செய்பவர் இறைவனுக்கு பணிகளை செய்பவர் அவர் முதலில் சுத்தமாக இருக்க வேண்டும். ஸ்தான சுத்தி, இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை சுத்தி சுத்தப்படுத்தக்கூடிய பணி. அடுத்தபடியாக திரவிய சுத்தி என்றால், எந்த பாத்திரத்திலே பூஜைகளுக்கு பூஜை செய்ய போகின்றோமோ, புஷ்பங்களை அல்லது பால் பழங்களை எடுத்து செல்கின்றோமோ, அது சுத்தமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக மந்திரம், எந்திரம் மந்திரம் தந்திரம் என்றெல்லாம் கூறுவார்களவா, பூஜைக்குரிய இறைவனுடைய மூல மந்திரத்தை ஜபிக்கக்கூடிய பணி. அடுத்தபடியாக இறைவனுடைய சுத்தி, இறைவன் இருக்கும் இடத்தை சுத்தப்படுத்துவது. இறைவன் இருக்கும் இடத்தை சுற்றி சுத்தப்படுத்துவது வேறு, இறைவனையவே சுற்றப்படுத்துவது வேறு. இந்த சுத்திகளை முடித்த பிறகே சோடச உபசார பூஜைகளை தொடங்குவார்கள். இந்த சோடச உபசாரத்திலே நிறைய பொருட்கள் பயன்படுத்துகின்றார்கள். அது என்னென்ன பொருட்கள் என்பதையும் நாம் பார்க்கலாம். சாதாரணமாக அவ்வளவு எளிமையான பொருட்கள், திருமஞ்சன பொடி, இதையும் தாண்டி ஒரு சில பொருட்களையும் பயன்படுத்துகின்றார்கள். இப்படியெல்லாம் செய்வதால் என்ன கிடைக்கிறது? நமக்கு உடல் ஆரோக்கியம், அது மட்டுமில்ல உடல் சுத்தம், இவையெல்லாம் கிடைக்கின்றது என்று அழகாக திருமூலர், இறைவனை சுத்தப்படுத்துவதன் மூலம் உடலில் உள்ள அழுக்குகள், உள்ள அழுக்கு, உடல் சுத்தம், உடல் ஊக்கம் இவையெல்லாம் பெறுகிறது என்பது மட்டுமல்லாது, அந்த ஏழு வகையான தாதுகளுக்கு எப்படி உருவாகின்றன, எந்த உணவு சாப்பிட்டால் உருவாகும், எதற்காக நாம் சாப்பிடுவதற்காகவே நாம் இறைவனுக்கு படைக்கின்றோம், இறைவனா சாப்பிடுகின்றார் அல்ல, நாம் தான் இறைவனுக்கு படைத்து பக்தர்களுக்கு நாம் அதை தருகின்றோம், அதை பற்றியும் சோடச உபசாரத்தை பற்றியும், சோடச உபசாரம் என்றால் சுத்தி, எப்படி உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பதை பற்றியும் இந்த பாடலிலே மிக அழகாக கூறியிருக்கின்றார். பூஜை செய்வார்கள் சிலர், எப்படி செய்வார்கள், யாருக்கு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அழகாக இந்த பாடலிலே தெளிவாக விவரமாகவும் விவரித்துள்ளார். அது மட்டுமல்லாது ஒரு சிலர் என்ன செய்வார்கள், ஐம்பூதங்களை அடக்கி ஆழ்வதற்கும், இந்த பஞ்சபூதங்கள் பஞ்சாமிர்தம் என்று கூறுவோம் அல்லவா, ஐம்பூதங்களையும் அது அடக்கி ஆளக்கூடிய தன்மை உடையது. அடுத்தபடியாக ஒரு பாடல், இருபதம் ஆவதும் இரவும் பகலும், உருவது ஆவதும் உயிரும் உடலும், அருளது ஆவது அறமும் தவமும், பொருளது உள் நின்ற போகுமாது ஆகமே ஆம். அது என்னது? இதிலே பதம் என்றால் நிலை. எப்பொழுதுமே ஒருவனுக்கு முன்பக்கம் இருக்கின்றது என்றால் அவனுக்கு பின்பக்கமும் இருக்கும். இரவு பகல், வெளிச்சம் இருட்டு அல்லவா, பகலவன் சந்திரன், இப்படி எல்லாமே இரண்டு, நன்மை தீமை எப்படி இரண்டு இரண்டு இருக்கிறதோ அதை போல உடல் உயிர் எப்படி அழகாக கூறியிருக்கிறார் பாருங்கள். எப்படி இரண்டும் மாறி மாறி இருந்தாலும் அதுவும் நிலையானதே, இதில் என்ன அறிவியல் இருக்கிறது? ஆம், ஒரு பாடல் ஒன்று அழகாக சொல்லுவார்கள். என்னவென்றால், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் விரானுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிவாருக்கு இறைவனே கள்ளப்பிரான் புல்லன் ஐந்தும் காணாமணி விளக்கே. உள்ளம் தான் பெருங்கோயில், நம்மளுடைய உடம்புதான் ஆலயம், தேகம் இல்லையேல் உயிரில்லை. உள்ளம், உள்ளத்திலே இறைவனை நிறுத்தி இந்த உடல் நிலையானது, உயிர் நிலையானது என்று தெரிந்தும் இறைவனை நிலையாக நிறுத்தி எவன் ஒருவன் இருக்கின்றானோ அவன் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுவான் என்கின்றார் திருமூலர். ஆம், இருபது ஆவது இரவு பகல், இரவு நிலையானதல்ல, பகலும் நிலையானது அல்ல. அதை போலதான் அது இரண்டும் நிலையானதல்ல. அதை போல இருட்டு வெளிச்சம், இரவு பகல், அதாவது அறிவு அறியாமை, இப்படி பாருங்களேன், எதுவுமே நிலையானது என்று தெரிந்தும் இந்த மக்கள் எப்படி வாழ்கிறார்கள்? அதே போல இந்த ஆன்மாக்களில் இரண்டு நிலைகள் பொருந்தும். அது என்ன நிலை? உயிர் ஒன்று, உடல் ஒன்று. உருவமாவது உயிரும், அது பொருந்திய உடலும், உயிரும் உடலும், அதுவும் நிலையானது அல்ல. அருளுவது எது? இறைவனின் அருளாகிய கருணை பெறுவது என்பதும் நல்ல சிந்தனைகளும் தவ ஒழுக்கமுமே ஆகும். ஆக இந்த ஆன்மாக்கள் அடைய வேண்டிய பொருளாக இருப்பது என்னதென்றால், உள்ளத்தாலும் உணர்வாலும் இறைவனை பேரின்பத்தோடு நுகர வேண்டும் என்று. ஆக இறைவனை, இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு இந்த பாடல் மிகவும் பொருத்தமான பாடல். எதுவுமே நிலையானது என்று தெரிந்தும் இரவும் பகலும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது. பகல் அவன் அயராது உழைத்து கொண்டே இருக்கின்றான், சுற்றி கொண்டே இருக்கிறான். பகலவன் இருக்கின்றான், சந்திரன் வருகின்றான், இரவு வருகிறது, பகல் வருகிறது, உடல் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, தவம் இருக்கின்றது. என்ன செய்ய வேண்டும்? இவையெல்லாம் நிலையானது என்று தெரிந்தவுடன் நாம் அற வாழ்க்கையில் அறமும் தவமும் செய்து இறைவனுடைய சிந்தனையை, இறைவனை பற்றியே நினைத்து கொண்டிருக்க வேண்டிய சிந்தனையை நம்மளுடைய மனதிலே நிலைநிறுத்த வேண்டும். அதற்கு தான் ஒரு இன்னொரு பாடல் ஏற்கனவே கூறினேன் அல்லவா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் விரானுக்கு வாய் கோபுர வாசல். ஆம், உள்ளம் மனம் உயிர் மனம் உடல் அனைத்திற்குமே தனித்தனியாகவே வேதாத்ரி மகரிஷி பயிற்சி சொல்லியிருக்கின்றார். உடல் உயிர் மனம், மனதிற்கு அமைதியான தியானம், நிறைய தியானங்கள், ஞானேந்திரிய தவம், கர்மேந்திரிய தவங்கள், பஞ்சபூத நவகிரக தவங்கள், ஒன்பது ஓட்டையுடைய தவங்கள், இப்படிப்பட்ட சாந்தி தவம் என்று நிறைய தவங்களை அடுக்கிக்கொண்டே போகலாம். மனதிற்கு தவம் இருந்தால் மனமானது செம்மையாகும். உடல் எப்படி செம்மையாகும்? உடலுக்கு பயிற்சி இருக்க வேண்டும், உடற்பயிற்சி இருக்க வேண்டும். ஆசனங்கள் செய்யலாம். மகராசனம் என்ற ஒரு சிறந்த பயிற்சி இருக்கின்றது, அந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம். சர்விகல் ப்ராப்ளம் என்று கூறுவார்கள், கழுத்திலே இருக்கக்கூடிய ப்ராப்ளம். அது மட்டுமல்ல, எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் ஆசனங்கள், உடற்பயிற்சி வேறு, ஆசனம் வேறு. உடற்பயிற்சி சற்று எல்லோரும் செய்யலாம். ஆசனங்கள் என்பது சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. வயது முதிர்ந்தோர் செய்வது சில கடினமான ஆசனங்களும் இருக்கின்றன. ஆக மனதிற்கு மனம் அமைதியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தவம் செய்ய வேண்டும். உடலுக்கு என்ன செய்ய வேண்டும்? உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உயிரை ஜீவகாந்தம் என்று கூறும், பயோ மேக்னட்டிசம். அந்த உயிரானது நிலையானது அல்ல என்று தெரிந்தும் இருக்கும் சற்று காலங்களிலோ நேரங்களிலோ, சற்று காலங்கள் இருக்கின்றதல்லவா, அந்த காலங்களை நம்மளுடைய உயிரை எப்படி மேன்மை அடைய செய்வது, அதற்கு தான் காயகல்பம் என்று கூறுவார்கள். அஸ்வினி முத்திரை, குதிரை அவ்வளவு தூரம் சென்று வேகமாக போகிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? விலங்குகளில் இருந்து நிறைய பயிற்சிகள் வந்து கொண்டன. ஆக உயிருக்கு, உடலுக்கு, மனதிற்கு, அதை தான் கூறுகின்றார். உடலும் மனமும் உயிரும் செம்மையானால் வேறு எங்குமே நாம் செல்ல தேவையில்லை. இறைவனை சென்று கோவிலுக்கு தான் செல்ல வேண்டும் என்று கருத்தல்ல. உடல் செம்மையானால் போதும், உயிர் செம்மையானால் போதும், மனம் செம்மையானால் போதும். இவை மூன்றையுமே செம்மையானால் ஐம்புலன்களும் கட்டுப்பாட்டிற்கு வரும், மும்மலங்களும் கட்டுப்பாட்டிற்கு வரும், இறைவனுடைய அருளும் நித்தியமாக கிட்டும் என்று திருமூலர் அழகாக கூறியிருக்கின்றார். நிறைய பாடல்கள் இருக்கின்றன. திருமூலரை பற்றி பாடிக்கொண்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். நட்சத்திரங்களுடைய கணக்கு, ராசிகள் எப்படி வந்தது, நாம் ஏன் பிராணாயாமம் செய்ய வேண்டும், பூக்களை கொண்டு ஏன் புஷ்பங்களை கொண்டு அச்சரிக்க வேண்டும், இருமல் ஏன் வருகிறது, அதற்கான மருத்துவம் என்ன, இருமல் அதே போல் நானோ டெக்னாலஜி என்று கூறுவார்கள், கோல்டு நானோ பார்ட்டிக்கல், சில்வர் நானோ பார்ட்டிக்கல் என்று நிறைய மருத்துவ குணமுடைய பார்ட்டிக்கல்ஸ் இருக்கின்றன. அணு சிறு சிறு துகள்கள், அதை எப்படி உருவாகும் என்பது அப்படியே கூறியிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒளி ஒளி டிஸ்டிங்விஷ் வித்தியாசம், விப்ஜியார் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு வகையான நிறங்கள் எப்படி உருவானவை, உடலிலே கரு எப்படி உருவாகிறது, காது கேளாமை ஏன் வருகிறது, குழந்தை ஏன் ஊனமாக பிறக்கிறது, எப்பொழுதும் புஷ்பமும் நீரும் சேர்ந்தே இருக்கும் அது ஏன், ஏன் நாம் இறைவனை வழிபட வேண்டும், ஏன் ஐந்து குணங்கள் இருக்கின்றன, இவை அனைத்தையும், ஏன் நம்ம உடலிலே நவதுவாரங்கள் இருக்கின்றன, அட்டமா சக்திகள் என்றால் என்ன, அட்ட யோகம் என்றால் என்ன, இவை அனைத்தையும் கூறி அழகான பாடல்களை விவரித்துள்ளார். ஆக பாடல்களையும் கூறியிருக்கின்றார், பாடலோடு அறிவியலையும் அறிவியல் சார்ந்த இறைநிலையையும் எவ்வளவு அழகாக தொட்டிருக்கின்றார் பாருங்கள் திருமூலர். இன்னும் நிறைய பாடல்களை பார்த்து கொண்டே போவோம்.
நேயர்களே, இதுவரை திருமந்திரத்தில் அறிவியல் என்ற தலைப்பில் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் இரா தனலட்சுமி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களையும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.